கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என்ற வாழ்த்துகளோடு இந்த விசேஷ ராபோஜனத்தை ஆசிரிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தும் காலங்களில் தேவனுடைய பிள்ளைகள் சார்பாக கிறிஸ்துவுக்கான அன்பையும் வாழ்த்துதலையும் உங்கள் யாவருக்கும் தாழ்மையோடும் அன்போடும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, நம்மை தகுதிப்படுத்தும் விசேஷித்த காலங்களுக்குள்ளாக தேவன் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் ஆவிக்குரிய பிரகாரமா நாம் தேவனால் வழிநடத்தப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதற்கு ஏதுவான ஏற்றகால ஆவிக்குரிய உணவுகளை உட்கொள்வது நிச்சயமாக நம்மை தேவன் தகுதிப்படுத்துகிறார் என்பதை நிரூபணப்படுத்துகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆவிக்குரிய பாடத்தின் தலைப்பு சிலுவையை பற்றின உபதேசம். சிலுவையை பற்றின உபதேசம் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்தியங்களை நாம் சற்று நேரம் தேவ கிருபையிலே நாம் தியானிக்க கேட்போம். ஆதாரவசனமாக 1 கொரிந்தியர் 1:18 நாம் வாசிக்க கேட்போம்.
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது.
அன்பானவர்களே, இங்கே தேவன் பரிசுத்த அப்போஸ்தலன் மூலமாக இங்கே கொடுத்திருக்கிற அவருடைய மாபெரும் சத்தியம் சிலுவையை பற்றின உபதேசம் யாருக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்பதை முதல்ல இந்த வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த ஆவிக்குரிய பாடத்தை நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் மற்றும் மூத்த சகோதரின் எழுத்துக்கள் மற்றும் நம்முடைய ஆவிக்குரிய மற்ற சகோதரர் கார்ல் ஹேகன்சிக், ஆண்டன் பிரே மற்றும் அநேக தகவலுடைய ஆவிக்குரிய சத்தியங்களின் அடிப்படையில் நாம் தொகுத்து நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை பற்றின உபதேசம் யாருக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்ற கேள்விக்குண்டான பதிலை வசனத்தில் தேவ கிருபையில ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்டோம். யாருக்கு? ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்கின்ற வார்த்தை நாம் தான் என்ன செய்ய வேண்டியதா இருக்குங்க, உறுதி செய்து கொள்ள, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி நமக்கு என்ற அந்த தலைப்பிற்குள்ளாக தேவ கிருபையிலே நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அன்பானவர்களே, ஆகவே ரட்சிக்கப்படுதல் தேவனுடைய திட்டத்தின் பிரதான ஒரு அம்சம். பெரிதான ரட்சிப்பின் தெய்வீக திட்டத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் பாகத்தில் நம்முடைய பிதாவாகி தேவன் அவரது மாபெரும் ரட்சிப்பை நமக்காக அவரது குமாரன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, ரட்சிக்கப்படுகிற தேவ சபைக்கு, மெய் திருச்சபைக்கு, சியோன் குமாரத்திக்கு மட்டுமே அது தேவ பலனாய் இருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவேதான் நம்முடைய மூத்த சகோதரர் இங்கே சிலுவையப்பட்டின உபதேசத்தை குறித்த கருத்தை வெளிப்படுத்தும் போது இது எப்படி தேவ பலனாய் இருக்கிறது என்பதை அவருடைய ஆர்டிக்கிள் NS 624 அவர் வெளிப்படுத்தும் போது ஆங்கிலத்தில் வாசித்து விட்டு நாம் தமிழ் விளக்கத்திற்குள் கடந்து செல்லலாம். இட் இஸ் த பவர் ஆஃப் காட், த மெசேஜ் ஆஃப் த கிராஸ் ஹேஸ் பீன் அ டிரான்ஸ்ஃபார்மிங் ஒன், வி ஹவ் கம் டு அப்ரிசியேட் இட். இட் ஹேஸ் பீன் சேஞ்சிங் அவர் கேரக்டர் அண்ட் லைஃப். அன்பானவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவையை பற்றின உபதேசம் விசேஷமாக நம்மை மறுரூபப்படுத்தும் மிக மகத்தான ஆழமான சத்தியம். எவரொருவர் இந்த உபதேசத்தினால் ஈர்க்கப்படுகிறாரோ அல்லது ஏற்றுக்கொள்கிறாரோ அவருடைய குண நலன்களை, குண லட்சணங்களை நிச்சயமாக மாற்றுவதோடு மட்டுமல்ல அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அது உறுதிப்படுத்துவதாகவும் உள்ளது. மட்டுமல்ல, இந்த சிலுவையை பற்றின உபதேசம் ஒன்லி அட்ராக்ட் த லாயல் ஃபுல் ஹார்ட். அன்பானவர்களே, நேர்மையுள்ள இருதயத்தாருக்கு மட்டுமே உரித்தானது, அவர்களுக்கே உரித்தானது இந்த சிலுவையை பற்றின உபதேசம். ஆகவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மாபெரும் சத்தியத்திற்குரிய விளக்க உரையை பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே நம்முடைய 7 சபைக்குரிய தூதரானவர் பெற்றிருக்க, 7 சபையின் பாத அங்க வகுப்பினராகும் வாய்ப்பை பெற்றிருக்கிற நாம் இந்த சிலுவையை பற்றின உபதேசத்தின் மகத்தான முக்கியத்துவங்களை, ஆழங்களை அதற்கே உரிய வண்ணமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே சிலுவையை பற்றின உபதேசம் என்பதின் ஆழங்கள் குறித்து தேவன் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மற்றும் அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக மற்றும் அவரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இதுக்குரிய ஒரு சுருக்கமான விளக்கத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் ரீபிரின்ஸ் நம்பர் 5919 அதுக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சிலுவைப்பட்டின உபதேசத்தின் சாரம் அதாவது சுருக்கம் என்னவென்பதை நாம் சற்று ஆவிக்குரிய பிரகாரமா நிதானித்தோமையானால் அது நமக்கு தெளிவாக்குகிறது. சந்தேகத்திற்கு இடமற்ற வகையில் பாவத்தை விட்டு நாம் விலகி முற்றிலுமாக பாவத்தை கைவிட்ட ஒரு நிலைமை, ரினவுன்ஸ்மெண்ட் ஆஃப் சின். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நம்முடைய சுயத்தை வெறுத்தலை அது உறுதி செய்வதாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இந்த இரண்டு மகத்தான ஆழங்கள் கொண்ட சத்தியங்களை தேவன் தன்னுடைய வேத வாக்கியங்களின் மூலம் ஆதரிக்கிறார், அவருடைய அப்போஸ்தலரின் நிருபங்கள் தோறும். ஆகவே அன்பானவர்களே, சிலுவையப்பட்டின உபதேசத்தின் ஆழங்கள் வரிசையில் பாவத்தை விட்டு நாம் ஓய்ந்து விடுதல், அது மாத்திரமல்ல நம்முடைய சுயத்தை வெறுத்தலிலே முழுமையடைதல் என்ற இந்த இரண்டு விசேஷித்த ஆவிக்குரிய அம்சங்களும் பிரதானமாக காணப்படுகிறது முதலாவதாக. இரண்டாவதாக, மீட்பு பெறுவதற்கு கிறிஸ்து இயேசுவின் மரணம் அவசியம். மீட்பு ஒருவர் பெற வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அதாவது அவருடைய ஈடு பலி மிகவும் அவசியம். இந்த இரண்டு காரியங்களையும் சிலுவையப்பட்டின உபதேசத்தில் தேவன் பிரதான அம்சமாக அவருடைய வேத வசனங்கள் மூலமாக இவைகளை ஆதரிக்க வைத்திருக்கிறார். ஆகவே அநேக வசனங்களை தேவ கிருபையில எடுத்து ஆராய்ந்த தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட விளக்கங்களை தேவ கிருபையில நமக்காகவே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய பாவங்களை விட்டு ஓய்தல், அதற்கு பிற்பாடு சுயத்தை வெறுத்தல், அதன் தொடர்ச்சியாக நாம் மீட்பு பெற வேண்டுமானால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் புண்ணியம், த மெரிட்டோரியல் சாக்ரிஃபைஸ் ஆஃப் அவர் லார்ட், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் மேன்மை, அந்த அவசியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுதல். அன்பானவர்களே, ஆகவேதான் இங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமான மீட்பு நமக்கான ஒரு அஸ்திபாரமாக இடப்பட்டிருக்கு. எபிரேயர் 9:22 இந்த ஆழத்தை, இந்த சத்தியத்தின் ரகசியத்தை மீண்டும் தேவன் தெளிவாக்குகிறார். வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 9:22,
நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதலை இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது.
அன்பானவர்களே, இங்க வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த சத்தியத்தை தேவன் இங்க நமக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தின் பிற்பகுதி நமக்கு தெளிவாக போதிக்கிறது, ரத்தம் சிந்துதல் இராமல் என்ன உண்டாகாது, பாவ மன்னிப்பு இல்லைங்களா. ஆகவே கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சிந்தப்படணும், சிந்தப்பட்டால் ஒழிய நமக்கு மன்னிப்பு, அதாவது மன்னிப்பின் மூலமான மீட்பு உறுதிப்படுத்தப்படாது. ஆகவே இங்கே பஸ்கா ஆடாக அடையாளப்படுத்தப்படும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்மை மீட்பதற்காக தேவன் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார் என்பதை நாம் நிச்சயமாக சிலுவைப்பட்டின உபதேசத்தின் ஆழமான சத்தியங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஒன்றின் பின் ஒன்றாக இந்த சிலுவைப்பட்டின உபதேசத்தின் சத்தியங்களை தேவன் எவ்வளவு வடிவமைத்து சித்தரித்து வைத்திருக்கிறாரோ அவைகளுக்குள்ளாக நாம் இந்த பாடத்தில் கடந்து செல்ல போகிறோம். அன்பானவர்களே, ஆகவே மீட்பு பெறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் எவ்வளவு அவசியமோ அதை அதற்கு ஒப்பாக கிறிஸ்து இயேசுவின் ரத்தம், த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம் நமக்குரிய அஸ்திபாரமாக தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக மட்டுமே தேவன் மீட்பை நமக்காக உறுதி செய்து வைத்திருக்கிறார். அவருடைய தெய்வீக திட்டத்தில் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நிழலிலே காண்பிக்கப்படும் போது இந்த ரத்தத்தின் முக்கியத்துவம் அல்லது இந்த ரத்தத்தின் மேன்மை வெகு அருமையாக தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்கென்று, கிறிஸ்து இயேசுவின் மெய் திருச்சபை மிகச்சரியாக புரிந்து கொள்வதற்கென்று தேவனே உதவி செய்திருக்கிறார் நிழலான பாடங்கள் மூலமாக. இவைகளை நாம் சற்று நேரம் ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய ஆவிக்குரிய புரிந்து கொள்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே அங்கே பஸ்கா ஆட்டின் நிழலிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. தெளிக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளிக்கப்பட்டும் பூசப்பட்டும் அது உறுதி செய்யப்படுகிறது. ஆகவே இப்படி தெளிக்கப்பட்ட இந்த ரத்தம் எப்படிப்பட்ட விளைவை அல்லது ஒரு பயனை ஏற்படுத்தினது நிழலான இஸ்ரேல் ஜனங்களின் வாழ்க்கையிலே என்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விக்கு தேவன் அவருடைய பாத்திரங்களை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே கொடுக்கப்பட்ட விடைகளை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் அடையாளப்படுத்தப்படுது நிழலிலே பஸ்கா ஆட்டின் ரத்தமாக இல்லைங்களா. அங்கே நிழலான சித்தரிப்புல நாம் பார்க்கும்போது முதலாவது அது எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்தினது என்றால், எகிப்திலிருந்து தலைச்சன் பிள்ளைகளின் அதாவது முதற் பழங்களின் விடுதலையை அவர்களுடைய மீட்பை அது உறுதி செய்தது. எதிலிருந்து விடுதலைனா சங்காரத்திலிருந்து, வாதியிலிருந்து. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட முதல் கட்ட விடுதலை மட்டுமா என்ற கேள்வியோடு நாம் பின்தொடர்ந்தோம்னா, தொடர்ந்து அந்த ரத்தம் மிகப்பெரிய செயல், மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தினது. முதற் பிள்ளைகளை, முதற் பலன்களை மீட்ட பிற்பாடு அந்த இரவை கடந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கான மீட்பை காலை நேரம் முதற்கொண்டு மீண்டும் உறுதி செய்து, அவர்கள் செங்கடலை கடந்து அவர்கள் மீண்டும் வனாந்தரத்திலே தங்களுடைய பிரயாணத்தை தொடக்கும் விடுதலையின் பயணத்தை அது உறுதி செய்தது. ஆகவே இங்கே நிழலான அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், பஸ்கா ஆட்டின் ரத்தம், இரண்டாவது கட்டமா செங்கடலை கடக்கும் விடுதலையை ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பெற்றுத்தந்தது. அன்பானவர்களே, இப்படியாக இந்த ரத்தத்தின் விளைவை நாம் சற்று தியானிக்கணுங்கிற, அது மாத்திரமல்ல தொடர்ந்து செங்கடலை கடந்த அவர்கள் எங்கே சென்றார்கள்? தேவனால் வழிநடத்தப்பட்டு வனாந்திர பிரயாணத்திலே அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கே தேவனுடைய தூதனாக இருந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து சென்று அவர்களை வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளாக பிரவேசிக்கும் ஒரு வாய்ப்பை பெற்றுத்தந்தார். கானானுக்குள் பிரவேசித்தவர்கள் யார் என்பதை தேவ வாக்கியத்தின் மூலம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஆகவே கானானுக்குள் பிரவேசிக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கூட அவர்களுக்குரிய இறுதி விடுதலையை உறுதி செய்தது. எகிப்திலிருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் உங்களை பிரவேசிக்க செய்வேன் என்பதே தேவ வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் இறுதியாக ஒரு மாபெரும் விடுதலையாக அங்கே யோசுவா காலேஜ் மூலமாக அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கும் முதல் நிகழ்ச்சியை தேவனால் வழிநடத்தப்பட்டு பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட விடுதலைகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி தேவ திருவியிலே நாம் ஆராய்ந்தோம். இந்த விடுதலைகள் அனைத்துமே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிஜமாக அடையாளப்படுத்தப்படுது அங்கே நிழலாக. அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலம் இப்படிப்பட்ட விடுதலைகள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்க, நிஜமான நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய மாபெரும் பலி மூலமாக, பலியின் ஜீவிய மேன்மை மூலமாக அவர் சிந்தின ரத்தம் மிகப்பெரிய விடுதலைகளை நமக்காக தேவ திட்டத்திலே ஆசீர்வாதமான விடுதலைகளாக நமக்காக பெற்று தந்திருக்கிறது. இங்கே கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை பற்றின இந்த உபதேசத்தின் ஆழங்களை நாம் இப்பொழுது தியானிக்க தொடங்கியிருக்கிறோம். ஆகவே ரத்தம் மூலமாக மட்டுமே கிறிஸ்து இயேசுவின் மெய் திருச்சபைக்கு உரிய மீட்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற மாற்ற முடியாத தேவனுடைய சத்தியத்தை நாம் உள்ளபடியே ஆராய வேண்டும் என்பதை நம்முடைய மூத்த சகோதரர் மிகவும் வலியுறுத்தி மிக ஆழமாக அவர் தன்னுடைய எழுத்துக்களிலே தெரிவிக்கிறார். அன்பானவர்களே, ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்கும். இந்த மீட்பானது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினாலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாபெரும் உபதேசத்தை எப்படி நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளலாம்? வேத வாக்கியங்களின் மூலமா தேவன் எவ்விதமான புரிந்து கொள்ளுதல்கள், தேவனுடைய சத்தியத்தின் மீதான விசுவாசங்கள் நமக்கு ஏற்படணும் என்பதை எப்படி அவர் எதிர்பார்க்கிறார்? தேவன் பார்வையிலே, தேவன் பார்க்கும் விதமாய் அவர் நம்மிடத்திலே தனது குமாரனின் பரிசுத்த ரத்தத்தின் மீதான நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை மற்றும் நம்முடைய எதிர்பார்ப்பு எவ்வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் எதிர்பார்க்கும் ஒரு எதிர்பார்ப்பை நாம் சற்று நேரம் நாம் ஆராயலாம். அன்பானவர்களே, விசேஷமா நாம் பார்க்கும்போது பஸ்கா ஆட்டின் ரத்தத்தின் நிழலிலே நாம் அந்த புரிந்து கொள்ளுதலை தேவன் நமக்கு கொடுக்கிறார். மீண்டும் நாம் நிழலுக்குள்ளாக கடந்து செல்வோம். குறிப்பாக இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பஸ்கா ஆட்டின் ரத்தத்தின் மூலம் மீட்கப்பட்டார்கள் என்பதை நாம் சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தமே அவருடைய மீட்பிற்குரிய அஸ்திவாரம். அன்பானவர்களே, அப்ப பொருளாக நிஜத்தில் நாம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மெய்யான அந்த பரிசுத்த ரத்தத்திற்குள்ளாக, அதற்கு கீழாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி? எப்படிப்பட்ட விதத்தில்? இதற்குரிய விளக்கங்களை நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்களை நாம பார்க்கும் போது தேவனுடைய வசனங்கள் மூலமா அவர்களை விளக்குகிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக பயன்படுத்தப்பட தொடங்கிவிட்டது. எப்பொழுதிலிருந்து அவர் சிறுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தின அந்த தனத்திலிருந்து தேவனுடைய தெய்வீக திட்டம் மாபெரும் திருப்பு முனை வாய்ந்த அத்தியாயத்தை த நியூ சாப்டர் பிகின் புதிய அத்தியாயத்தை தேவன் தொடங்கி வைத்தார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அதன் மூலமாக அவரால் சிந்தப்பட்ட ரத்தம் பரிசுத்தமான விளைவுகளை ஏற்படுத்த தொடங்கினது. அந்த ரத்தத்தின் விளைவு முதற் பலன் எப்படி இருக்குன்னா கிரயத்திற்கு கொல்லப்படும் மாபெரும் ஒரு ஆசீர்வாதமான நிலைமை. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் கிரயத்திற்கு கொல்லப்படும் ஒரு மாபெரும் ஆசீர்வாதமான நிலைமை மற்றும் வாய்ப்பு, தி கிரேட் பிரிவிலேஜ், மிகப்பெரிய ஒரு சலுகை என்பதை தேவன் அவருடைய வசனங்களிலே குறிப்பிடுகிறார். இதை நாம் இன்னும் எவ்விதமா புரிந்து கொள்ளலாம்னா, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மிகச்சரியாக உணர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ளாக முழுமை பெற்றிருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உணர்வுனா, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அப்படி என்றால் நாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? நாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? யார் நம்மை அவருடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டாரோ அவருக்கே நாம் உரியவர்கள், முழுமையாக உரித்தானவர்கள். ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் முழுமையாக விலைக்கு வாங்கப்பட்டு விட்டோம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டு விட்டோம் என்ற ஆவிக்குரிய உறுதியான தீர்மானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளிலே காணப்படுகிறதா என்ற கேள்வி நமக்குள்ளாக எழ வேண்டும் அன்பானவர்களே. ஏனென்றால் நிழலிலே தேவன் அருமையாக சித்தரிக்கிறார். அந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள், அங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்ட வீட்டிற்குள்ளாக அவர்கள் தங்கி இருக்க வேண்டி இருந்தது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர கூடாது. வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமும் 12:22 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
ஈசாப்பு குழந்தைகளின் கொட்டை எடுத்து கிள்ளியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம்.
அன்பானவர்களே, அப்போ இந்த வசனத்தினுடைய இறுதி பகுதியில நாம் வாசிக்க கேட்போம், விடியற்காலம் வரைக்கும் இந்த வாசலை விட்டு ஒருவரும் வெளியே வர வேண்டாம், எந்த ஒரு காரணத்திற்காகவும். அப்போ இது ஒரு ஸ்ட்ரிக்ட் கமாண்ட்மெண்ட். ஆகவே இந்த தெய்வீக கட்டளை அங்கே கொடுக்கப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்தது நிமித்தமா அங்கே அவர்களுக்கு சங்காரம் வரவில்லை, மாறாக மீட்பை, விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே அன்பானவர்களே, நாம் இங்க பொருளை தியானிக்கணும். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதை நாம் உறுதி செய்யணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்குள்ளாக பொருளாக நிஜமாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும், உறுதி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குரிய மீட்பை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆகவே இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தேவன் பட்சத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தேவ பார்வையிலே நம் மீது வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற உன்னதமான அந்த பரிசுத்த ரத்தத்தின் மூலம்தான் தேவன் இந்த மீட்பின் திட்டத்தின் அஸ்திபாரத்தையே வைத்திருப்பதாக நாம் தேவனுடைய வசனங்களிலும் அவருடைய பிள்ளைகளின் எழுத்துக்களிலும் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே முதலாவது காரியம், நமக்கான கேள்வி, நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டு விட்டதை உறுதி செய்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய அன்றாட வாழ்வில், டே டு டே லைஃப்ல நமக்கு கொடுக்கப்பட்ட, நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட சிலுவை பயணத்தில். அன்பானவர்களே, நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோமா என்ற கேள்வி நம்முடைய சுத்திகரிப்பின் நாட்களாகிய இந்த நாட்களிலே விசேஷமாக நம்முடைய சிந்தனை முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பு செய்திருக்க வேண்டும், வியாபித்திருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இந்த காரியத்தை தேவன் உறுதிப்படுத்தி பேசுறார். அன்பானவர்களே, தொடர்ந்து அதற்கு அடுத்த ஒரு காரியத்தில் கடந்து சென்றோமையானால், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எப்படி நமக்காக பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கு தேவனுடைய பட்சத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, நம் ஒவ்வொருவரும் விழுந்து போன ஆதாமின் சந்ததி, விழுந்து போன ஆதாமின் சந்ததியிலிருந்து தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எந்த அழைப்புனா பரத்திற்குரிய ஒரு அழைப்பு. ஆகவே நாம் சாட்ல பார்க்கலாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உரிய வித்தியாசத்தை. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த சாட்ல வரைகோடுகள்ல தேவ கிருபையை நாம் ஏற்கனவே ஆராய்ந்திருப்போம். எந்த பிளேன்ல இருந்து அவர் தன்னுடைய நேரோவை வாக் அவருடைய நெருக்கமான பாதை பயணித்து தொடங்கினார். எந்த எந்த கோட்ல இருந்து ஆறுலையா எண்ணிலையா நாம் தியானித்து நாம் சொல்வோம் என்னென்ன. ஆனால் அவரால் அழைக்கப்பட்ட திருச்சபையோ எந்த பிளேன்ல இருந்து தொடங்க வேண்டியதா இருக்கு? ஆர். ஆகவே அன்பானவர்களே ஆர் விசேஷமா தொடக்கம் ஓட்டத்தின் துவக்கம் நம்முடைய தலையாகிய கிறிஸ்து என் பிளேன்ல, நாமோ ஆர் பிளேன்ல. இரண்டுக்கும் உரிய மிகப்பெரிய வித்தியாசம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிபூர்ண ஜீவனா, அவர் பரிபூர்ண சுபாவத்தில் அவர் இருக்கிறார். அவர் ஏற்கனவே நீதிமான். ஆகவே நீதிமானாக்கப்பட வேண்டிய பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை என்பது நாம் அறிந்த தேவ கிருபையில் அறிந்த சத்தியம். ஆனால் நாமோ விழுந்து போன பாவ சரீரத்தில் இருக்கிறோம், மரணத்தின் கட்டில் இருக்கிறோம். நமக்கு தெய்வீக உதவி நிச்சயம் தேவை. நம்முடைய மரணப்பிடி நம்முடைய சம்பளம் பாவம் இல்லைங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே இந்த பாவ பிடியிலிருந்து நாம் விடுதலை ஆக்குவதற்கு விடுதலை பெறுவதற்கு தேவன் உதவி செய்தாலொழிய நம்மால் முடியாது. ஆகவே தேவனே அதற்கு ஏற்பாடு செய்கிறார். அவருடைய மீட்பின் திட்டத்தில் தனது அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலி மற்றும் ஈடுபலியின் மூலம் சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தம். ஆகவே இந்த ரத்தம் நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்துது. நாம் யாவரும் துர்மனசாட்சியுடையவர்கள், நாம் யாவரும் பாவிகள். பாவிகள் ஆதாமினாலே நாம் என்னவா இருக்கோங்க? பாவிகள், ஒரிஜினல் சின்னர்ஸ். நாம் கர்ப்பத்திலே பிறக்கும் போதே பாவிகள் என்பதை தேவ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, இந்த பாவி என்ற ஒரு நிலைமை தான் நமக்கு முன்பதாக இருக்கு நம்முடைய ஒட்டுமொத்த சரீரத்தில். ஆகவே பாவம் நம்மை பரம அழைப்பிற்குள் கொண்டு செல்வதற்கு என்னவா இருக்கு? தடை, மிகப்பெரிய பேரியர், மிகப்பெரிய தடையா இருக்கு, சாதாரண தடை. ஆகவே அன்பானவர்களே, தேவன் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஒரு பாவி பரிசுத்தமுள்ள தேவனுடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்க முடியாது. அவரது அன்பின் குமாரனுடைய பரிசுத்த தெய்வீக குடும்பத்தில் இடம்பெறவும் வாய்ப்பில்லை. ஆகவே இந்த பாவத்தை நம்மை விட்டு முற்றிலுமாக அகற்றி போட தேவன் விரும்பும் விருப்பத்தின் விளைவே தனது குமாரன் மூலமாக அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்த வைத்து நமக்கான மீட்பு அந்த ரத்தத்தின் மூலம் உறுதி செய்யப்படணும் என்பதை அவர் பொருளாக அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார், நிஜமான தெய்வீக திட்டத்தில். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம் நிழல்ல சாக்ரிஃபைஸ் லிஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது டேபர்நாக்கிள் ஸ்டேட்டஸ் நம்ம ஸ்டடி பண்றோம். காலையின் ரத்தம், பிற்பாடுதான் ஆட்டின் ரத்தம், அதற்கு பிற்பாடு ஏழாம் மாதத்திலே செலுத்தப்படும் பாவ நிவாரண நாளின் அந்த ஒரு பலிகள், இவைகளெல்லாம் நிழலாக அங்கே தேவ கிருபையில அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் இந்த பகுதியில் வந்தோம்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பொருளாக நம்முடைய பாவ நிலைமையை நமக்கு உணர்த்துவதோடு மட்டுமல்ல, துர்மனசாட்சியாகிய இந்த பாவ சிந்தனைகளை நம்மை விட்டு நீக்கி போடுவதில் மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆவிக்குரிய வசனம் எபிரேயர் 10:23 படிங்க.
அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே.
பாருங்க, நம்முடைய நம்பிக்கை குறித்து பேசுறார், அதுல அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் எதன் அடிப்படையில் இருக்கணும்னா நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய உறுதி. 22 கொடுக்கப்பட்டிருக்கு, படிங்க. 22 முந்தின வசனம்,
துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும்.
அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நமக்குள் தேவன் உருவாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட நிலைமைனா, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும். நாம் ஒவ்வொருவரும் பாவிகள், சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட பாவ நிலைமையிலிருந்து துர்மனசாட்சி இருக்கிறது. இந்த மனசாட்சி தேவனால் சுத்திகரிக்கப்படணும். அதற்கே தேவனுடைய குமாரனுடைய பரிசுத்த ரத்தம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பயன்பாடு நிச்சயமாக துர்மனசாட்சியை நம்மை விட்டு நீக்கி அதற்கு பதிலாக நல் மனசாட்சியை நமக்குள் ஏற்படுத்தி கிறிஸ்து இயேசுவை பின்பற்ற வைக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எஃபெக்ட் விளைவை கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் நமக்குள் செயலாற்றிக் கொண்டிருக்குது. இந்த ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு தேவன் பக்கத்திலிருந்து நம் மீது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அன்பானவர்களே, துர்மனசாட்சி நீங்குவதை நமக்குள் உறுதி செய்ய வேண்டிய தருணங்கள் இந்த சுத்திகரிப்பு நாள். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன மனசாட்சினா துர்மனசாட்சி. தேவனுக்கு பிரியமல்லாத அனைத்தும் அவருடைய பார்வையிலே என்ன மனசாட்சி? துர்மனசாட்சி, விருப்பமற்ற அனைத்துமே. ஆகவேதான் அதை நிழல்ல சொல்றார், புளித்தம்மா 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 உங்களுக்குள் காணப்படலாகாது. எங்கே? அவர்கள் பயன்படுத்தும் உணவு சம்பந்தமான காரியங்கள்ல, அங்கே மட்டுமல்ல அவருடைய வீடுகளிலும், அங்கே மட்டுமல்ல அவர்களது எல்லைகளில் எங்கும் இந்த ஸ்ட்ரிக்ட் கமாண்ட்மெண்ட், இந்த உறுதியான நிழலான கட்டளை மிக உறுதியாக கொடுக்கப்பட்டு புளித்தம்மா. அன்பானவர்களே, இந்த புளித்தம்மாவை குறித்து நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் காரன் ஹேகன்சி அவருடைய ஆவிக்குரிய சத்தியங்கள்ல விளக்கும் போது, இந்த புளித்தம்மா எப்படிப்பட்ட ஒரு காரியம் பொருளாக நாம் பார்க்கும்போது, இன் எனி ஃபார்ம் ஆஃப் சின், பாவத்தின் எந்த ஒரு வடிவமும் புளித்தம்மா அடையாளப்படுத்துகிறது. ஆகவே புளித்தம்மா நிச்சயமாக பாவத்தின் எந்த ஒரு வடிவமும் நமக்குள் சிந்தனையிலோ செயலிலோ பேச்சிலோ கிரியையிலோ அல்லது நடத்தையிலோ ஒருபோதும் எந்த காரணத்தின் நிமித்தமும் காணப்படலாகாது. இது தேவனுடைய தெய்வீக நியமம், நிச்சயமாக நமக்குள் காணப்படக்கூடாது. ஆகவே புளித்தம்மா எங்கே இருக்கிறது என்பதை நம்மை குறித்து நாமே சோதித்தறிய கடவோம், மற்றவர்களை குறித்தல்ல. ஒவ்வொரு உடன்படிக்கை எடுத்த சகோதரனும் சகோதரியும் நிச்சயமாகவே தங்களை குறித்து, தங்களது இருதயத்தின் சுத்திகரிப்பு குறித்து, நம்மை நாமே நிதானிக்க வேண்டியதின் அவசியத்தை குறித்து மிகச்சரியாக உணர்ந்திருப்பார்களேயாகில் நிச்சயமாகவே புளித்தம்மாவாகிய பாவத்தின் எந்த ஒரு வடிவத்தையும் மிகச்சரியாக அடையாளம் கண்டுகொண்ட அந்த பாவத்தின் வடிவத்தை எந்த ஒரு காரணத்தின் முன்னிட்டும் தக்க வைக்காமல் முற்றிலுமாக புறம்பே கழித்து போட்டு பரிசுத்தமாய் பண்டிகையை ஆசரிக்க முன் வருவார்கள் என்ற ஆவிக்குரிய சத்தியம் நமக்காக தேவனுடைய வசனங்கள் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே நாம் இவர்களை தீவிரமாக சிந்திக்க வேண்டும். துர்மனசாட்சி இது ஒரு புளித்தம்மா, பாவத்தின் பல வடிவங்கள் இது ஒரு புளித்தம்மா, இது நமக்குள் காணப்படக்கூடாது. நிலையிலே பார்க்கிறோம் வீடுகளில், ஆகவே நாம் வாசம் செய்யும் இடங்களில் கூட பாவத்தை தூண்டும் அல்லது பாவ சிந்தனை ஏற்படுத்தும் எந்த ஒரு காரியமும் நம்மிடத்திலிருந்து முற்றிலும் அகற்றி போடப்பட்டிருக்க வேண்டும். நமக்கான காரணிகள் தூண்டல்கள் எதுவாயிருப்பினும் எங்கே இருப்பினும் அது முற்றிலுமாக அகற்றி போடப்பட்டிருக்க வேண்டும். நம் தேவனுக்கு காண்பிக்கும் கீழ்ப்படுதலை அது உறுதி செய்வதாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே எவ்வளவு டீப் சிக்னிபிகன்ஸ், மிக மிகச்சிறப்பான அடையாளங்கள் மூலம் இந்த புளித்தம்மா என்ற ஒரு அடையாளத்தில் தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அன்பானவர்களே, ஒருபோதும் நமக்குள் காணப்படக்கூடாது. ஆகவே இந்த புளித்தம்மாவை குறித்த விளக்கத்திற்குள் தகவல்கள் வரும்போது, இங்கே பாஸ்போர நிழல்ல ஆசரிக்கிறான் ராபோஜனத்தை ஆசரித்த இஸ்ரேல் ஜனங்கள் தொடர்ந்து செங்கடலை அவர்கள் கடப்பதற்கு தேவன் மோசேயின் மூலம் உத்தரவு கொடுத்து விட்டார். சகோதரர் கார்ல் ஹேகன்சி அவருடைய ஆவிக்குரிய அந்த ஆராய்ச்சியில வெளிப்படுத்தும் கருத்து, இது ஜூவிஷ் ட்ரெடிஷன் என்று அவர் குறிப்பிடுகிறார். இது வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தோராவில் இல்ல, ஆனா ஜூவிஷ் ட்ரெடிஷன்ல அவருடைய முன்னோர்கள் அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு கருத்துன்னா, புளித்தம்மா காணப்படக்கூடாது, அதற்கு பதிலாக புளிப்பில்லாத மாவை பயன்படுத்துங்கள் என்ற தெய்வீக கட்டளை எதற்காக கொடுக்கப்பட்டது என்ற கேள்விக்குரிய விடை யூதர்களுடைய பாரம்பரியத்திலிருந்து நாம் கொஞ்சம் ஆராயலாம். கூட ஏனென்றால் அதற்குரிய விடை அங்கே ரீசனபிளா இருக்குங்கிறத சகோதரர் குறிப்பிடுகிறார். என்ன ஒரு காரணம் என்றால், இங்கே புளித்தம்மா இஸ்ரேலர்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். எகிப்து தேசத்துல அவர்கள் தீவிரமாய் பஸ்காவை புசிக்கணும், தீவிரமாய் தொடர்ந்து பஸ்காவை புசித்த பிற்பாடு அந்த இரவு முழுவதும் அவர்கள் வீடுகளிலே தங்கியிருக்க வேண்டும். அது பொருளாக அடையாளப்படுத்தது இரவு, தி காஸ்பிள் சுவிசேஷத்தை. அவர்கள் பொழுது விடியும் போது சற்றும் தாமதமின்றி எந்த ஒரு காரணத்திற்காகவும் தாமதிக்காமல் தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை பின்பற்ற வேண்டும். அவர் காட்டிய திசையை நோக்கி, அவர் காட்டின வழியை நோக்கி சற்றும் தாமதிக்காம. ஆகவே இவர்கள் அந்த வழியிலே சென்று தொடர்ந்து பயணித்து தேவனுடைய இலக்கு செங்கடல் பகுதிக்கு வந்து அவர்கள் செங்கடலை தேவன் குறித்த காலத்திலே கடக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட நேரத்தில், டியூரிங் த டைம், இடைப்பட்ட நேரத்தில் அவர்கள் தீவிரமாய் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதனாலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாவு, அந்த ஃபிளோர், அந்த உணவு மாவு புளிப்பதற்கு கூட சமயம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல ஈஸ்ட் பயன்படுத்துறாங்க, அல்லது வேற நொதிப்பொருளை பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த காலங்களில் அங்க ஒரு சில வகையான தேனை கூட பயன்படுத்தினாங்களா மாவு புளிப்பதற்கு. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே புளித்த மாவின் ஒரு சிறு பாகத்தை எடுத்து புளிக்காத மாவுல போடும் போது அது என்ன எடுக்கும், ஆட்டோமேட்டிக்கா புளித்து விடும். இந்த இரண்டு விதமான தார்பரித்தையும் இஸ்ரேலர் பயன்படுத்தினாங்க. தேவன் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டார், தடை செய்து விட்டார். ஆகவே இது விசேஷமா அவருடைய பாரம்பரியத்திலிருந்துதான் நாம் கற்றுக்கொள்ள முடியுதுங்கிற. ஏனென்றால் இவர்கள் தாமதம் பண்ணுவதற்கு அங்கு அவசியமே இல்லை, தாமதம் பண்ணக்கூடாது. தெய்வீக நோக்கம் அதுவே. இவர்களுக்கு இருக்கக்கூடிய மாவிலே இவர்கள் தங்களுடைய அப்பங்களை சுட வேண்டும். ஏற்கனவே இவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அப்பம் புளித்த மாவினால் சுடப்பட்டது. அது அவர்களுடைய வாய்க்கு என்னவா இருந்துச்சு, அது அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அது அவர்கள் வாய்க்கு இனிப்பா இருக்கும், இனிமையா இருக்கும், சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும், சரியான ருசி பதத்தில் இருக்கும். அது டைஜஷன் செக்டார்ல அது ஆல்ரெடி ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கும். ஆனா இங்க தேவன் கொடுக்கும் மாவு புளிப்பில்லாத மாவு. இதிலே சுடப்படும் அப்பம் நிச்சயமாக அவருடைய மனதுக்கு விருப்பமா இருக்குமா, மனதுக்கு விருப்பமா இருக்குமா? அருமையான நிழல்ங்கிறார் கார்ல் ஹெயின்ஸ். கண்டிப்பா மனதுக்கு விருப்பமா இருக்காரு. தேவன் ட்ரைனிங் கொடுக்க தொடங்குறார், நீங்கள் புளிப்பில்லாத அப்பத்தை உடனடியாக சுட தொடங்க, புளித்த மாவு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆகவே அவர்கள் உருவாக்கணும் ஒரு புதிய உணவை. அது குறிக்குது என்ன வகையாக என்ற ஒரு பொருள்னா பரிசுத்தம். பாவத்திற்கு பதிலாக தேவன் கொடுக்கும் சுத்திகரிப்பை அது அடையாளப்படுத்துகிறது. அன்பானவர்களே, அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது புரியுது, இது அவர்களுக்கு உட்கொள்வது கடினம். இது நிழல்ல காண்பிக்கப்படுது. தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்கள், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நாம் பழக்கப்பட்ட பாவத்திலிருந்து பழக்கப்படாத பரிசுத்திற்குள்ள பிரவேசிப்பதே தேவனுடைய தெய்வீக கட்டளை. ஆகவேதான் தேவன் சொல்றார், எனது குமாரனை பாருங்கள், அவர் பரிசுத்த பாவிகளுக்கு விலகினவர், குற்றமற்றவர், the holy, harmless, undefiled என்ற மாபெரும் கேரக்டர் அவருக்கு தான். இப்படிப்பட்ட அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டுமானால், the great Moses, மோசேயை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அவரை பின்பற்ற வேண்டுமானால் உங்களுக்குள்ளும் நிஜமான பாவம் ஒருபோதும் காணப்படலாகாது. அதற்கு பதிலாக பரிசுத்தின் சத்தியங்கள் விதைக்கப்பட்டு சத்தியத்தின் மூலம் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இங்கே பரிசுத்தம் உள்ள ஜீவியம் கிறிஸ்து இயேசுவுக்காக அவருடைய ரத்தத்தின் மூலமாக நாம் வாழ்ந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவேதான் இங்கே புளிப்பில்லாத மா என்ற ஒரு விசேஷ அடையாளத்தை தேவன் நிழலிலே பயன்படுத்தியிருக்க கூடும் என்று சகோதரர் அனுமானிக்கிறார். ஸ்கிரிப்சர்ல டைரக்ட் ஸ்கிரிப்சர் இல்லைங்க, ஜூவிஷ் ட்ரெடிஷனை பேஸ் பண்ணி ஒரு தாட் கொடுக்கிறார், அவ்வளவுதான். அதே நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, அப்படின்னா இங்கே புளித்த மாவாகிய இந்த பாவம், பாவத்தின் எந்த ஒரு வடிவமும் அல்லது துர்மனசாட்சியும் நமக்குள் காணப்படுவதை கிறிஸ்து இயேசுவின் வெளியேறப்பட்ட ரத்தம் நமக்கு தடை செய்கிறது. அந்த ரத்தத்தினுடைய அப்ளிகேஷன் அது நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கு. பரிசுத்த உணர்வுகளை, பரிசுத்த நடத்தைகளை, பரிசுத்த சிந்தனைகளை நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கு. முற்றிலும் நமக்கு பழக்கமில்லாத பரிசுத்தத்தை நோக்கி நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது என்ற விசுவாசமே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மீதான விசுவாசம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மீதான விசுவாசம் இவ்வண்ணமாக ஆழங்களுடையது. பெயர் கிறிஸ்துவ மண்டலம் விசுவாசிக்கும் விசுவாசம் அல்ல. இதை சகோதரர் வித்தியாசப்படுத்துகிறார். அவருடைய விசுவாசம் அல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீய முன்வீட்டாரும் ரசிக்கப்படுகிறது என்ற உடனே பரலோகத்துக்கு சென்று விடலாம் என்ற ஒரு எண்ணம். இந்த விசுவாசத்தின் அடிப்படை சத்தியங்களை நாம் கற்றிருப்போம். ஆனால் தேவன் இங்கு கொடுக்கக்கூடிய இந்த மாபெரும் உபதேசம் கிறிஸ்து இயேசுவின் சிலுவை பற்றின உபதேசத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மீதான விசுவாசம் இவ்வண்ணமான ஆவிக்குரிய ஆழங்களை கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் எவ்விதமான விளைவை ஏற்படுத்துதுன்னா கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மூலம் நம்முடைய பாவங்களை விட்டு ஓய்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உறுதியான மனநிலை, கன்ஃபர்மேஷன் இன் அவர் ஹார்ட் கண்டிஷன், நம்முடைய இருதயம், ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அந்த நேர்மையுள்ள சிந்தனை நமக்குள் காணப்பட்டால், ஒருவேளை காணப்படுவதற்கு தாமதம் செய்து விட வேண்டாங்கிற, உடனடியாக இந்த சுத்திகரிப்பு நாளில் காணப்பட செய்வதற்கு நம் பட்சத்திலிருந்து முழுமையான கீழ்ப்படிதல், முழுமையான ஒத்துழைப்பு, தேவ வார்த்தையின் நிமித்தம், கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் உடனடியாக சற்றும் தாமதம் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு தான் தேவன் நிழல சொன்னார், நீங்கள் தாமதம் இல்லாமல் புறப்படுத்தல். எந்த ஒரு காரணத்துக்காகவும் செங்கடலை கடப்பதற்கு என்ன செஞ்சிடாதி, தாமதம் பண்ணிடாதி. செங்கடல் குறிக்கிறது செகண்ட் டெத். நாம் இவர்களை ஆராய்ந்திருக்கிறோம் அன்பானவர்களே. கிறிஸ்து இயேசுவின் மெய் திருச்சபை முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டிய பிள்ளைகள், அவர்கள் ஒருபோதும் இரண்டாம் மரணத்திற்கு உட்படலாகாது என்பதனாலேயே தேவன் ஆவிக்குரிய இத்தனை ஏற்பாடுகளையும் நமக்காக அவரது அன்பின் குமாரனுடைய ரத்தத்தின் மூலம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் என்பதை இங்கே நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த ரத்தத்தினுடைய அப்ளிகேஷன், கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தின் மூலமான விளைவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மீதான விசுவாசம் இவ்வளமாக நமக்கு வந்துவிட்டது என்றால், அந்த விசுவாசத்தின் மூலம்தான் தேவன் நம்மை நீதிமானாக பாதிக்கிறார். கன்சிடர் டு பி எ ஜஸ்டிஃபைடு ஒன், நீதிமானாக பாதிக்கப்படும் நிகழ்ச்சி தொடங்குகிறது. கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தம் நமக்குள் பாவத்தை நீக்குவதற்கு நம்மை வழிநடத்துகிறது, நமக்குள் புளித்தமா காணப்படாமல் போக செய்து கொண்டிருக்கு, நமக்குள் சுத்திகரிப்பின் சிந்தையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கு. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்ற உறுதியான விசுவாசத்தில் தேவ பிள்ளை ஒருவர் நடத்தப்பட தொடங்கும் போது நிச்சயமாக அவரை தேவன் இந்த விசுவாசத்துக்குள்ள நீதிமானாக பாதிக்க தொடங்குகிறார். ஆகவே நீதிமான் ஸ்தானம் கொடுக்கப்படும் விசேஷ நோக்கம் என்ன? மற்ற ஆவிக்குரிய சத்தியங்கள்ல தேவன் அங்கு அவருடைய பிள்ளைகள் மூலமாக விளக்கும் போது, ஒரு பாவி செலுத்தக்கூடிய பலியை தேவன் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் பரிசுத்தம். ஆகவே பாவ நிலைமையிலிருந்து, இந்த ஆர் பிளைன்லிருந்து தேவன் நம்மை நீதிமானாக கருதக்கூடிய ஸ்தானமாகிய என் பிளைனுக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் செலுத்தக்கூடிய ஜீவ பலி தேவனுடைய அங்கீகரிப்புக்கு ஏதுவாகும். ஆகவே பாவ நிலைமையிலிருந்து நாம் கிறிஸ்து இயேசுவின் இறையேறப்பட்ட புண்ணியங்கள் மூலம், அவருடைய பலியின் மூலம், அவருடைய ரத்தத்தின் மூலம் நாம் மறைக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பிதாவாகி தேவனுடைய பார்வையிலே காணப்படும் ஒரு அவசியமான நிலைமை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த நிலைமையே நீதிமானாக பாதிக்கப்படுகிற ஒரு நிலைமை. ஆகவே அன்பானவர்களே, இந்த நீதிமானாக பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருடமும் அந்த தக்க வைக்கும் நிகழ்ச்சியை தேவன் உறுதி செய்கிறார். ஒவ்வொரு வருடம் விசேஷித்த இந்த சுத்திகரிப்பு நாட்கள்ல தேவனால் நாம் நீதிமானாக பாதிக்கப்பட்டு தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் ஜெனிப்புத்தல் நிகழ்ச்சியில தொடர்ந்து வளர்ச்சி நிலைமையை நோக்கி தேவனால் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா என்ற கேள்விகள் கூட இந்த சுத்திகரிப்பு நாட்களிலே நாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நிலைமையில நீதிமானாக பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் செலுத்தப்படும், அவர்கள் மூலமாக செலுத்தப்படும் பலியே கிறிஸ்து இயேசுவின் மூலம் தேவனுடைய சன்னிதானத்திலே ஒப்படைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏது உண்டாகிறது. இந்த மாபெரும் ஒரு விசேஷித்த வழிமுறை கிறிஸ்து இயேசுவின் பலி மற்றும் அவருடைய ரத்தத்தின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்திற்குள்ளாக நம்மை நிலை நிறுத்துவது எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பொருளாக நிஜமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இவ்வாறாக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்குள்ளாக, அவருடைய ரத்தத்தின் மீதான விசுவாசத்திற்குள்ளாக நாம் நம்மை நிலைநிறுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்பதை சகோதரர் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த முயற்சி செய்ய தொடங்கும் போது, இந்த முயற்சி வீழ்ச்சி அடைவதற்கு அநேக காரணிகள் இருக்குதுங்களா, ஆனால் இந்த முயற்சியை தேவனுடைய உதவியை பெற்று தொடர்ந்து நாம் முன்னெடுத்து செல்லும் போது இந்த விசுவாசத்தின் பயிற்சியினால் ஏற்படும் முயற்சி முழுமையடைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆகவேதான் இவ்வகையான இரண்டு வாய்ப்புகளையும் தேவன் நம் வசமே விட்டுவிட்டார்கள். நம் வசமே இதற்கு பெயர் தான் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தும் பாகம் நம் ஒவ்வொருவருடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய கரங்களில் இறுதிய சிந்தனைகளில் நம் மத்தியில ஒப்படைக்கப்பட்டிருக்கும் த கிரேட்டஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, மாபெரும் உன்னத பொறுப்பு, நாம் நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்வதை உறுதி செய்வதில். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பலி, அவருடைய ரத்தத்தின் மேன்மையை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நம்முடைய தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்ய முடியும் என்பதை தேவன் உறுதியாக்குகிறார். ஆகவே நம்முடைய காலிங் அண்ட் எலெக்ஷன் ஷூர், மேக் அவர் காலிங் அண்ட் எலெக்ஷன் ஷூர், நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்வதில் எவ்வளவு தூரம் கிறிஸ்து இயேசுவின் பலியும் அவருடைய ரத்தத்தின் மேன்மையும் நம்மை உணர்த்துகிறது. நம்முடைய செலக்ஷனே தேவனால் நாம் தெரிந்தெடுக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய செலக்ஷனே கிறிஸ்து இயேசுவின் பலி மற்றும் அவருடைய ரத்தத்தின் மீதான நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாசத்திற்காக நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சி, அந்த முயற்சி சிறிதானாலும் சரி பெரிதானாலும் சரி, எடுக்கப்படும் ஒவ்வொரு எஃபர்ட், ஒவ்வொரு முயற்சியும் உண்மையுள்ள முயற்சியாய் தேவன் எதிர்பார்க்கிறார். எடுக்கப்படும் ஒவ்வொரு முயற்சியும் உற்சாக உள்ளத்தோடு ஏறெடுக்கப்படும் முயற்சியாய் தேவன் எதிர்பார்க்கிறார். எடுக்கப்படும் ஒவ்வொரு முயற்சியும் முழுமையான கீழ்ப்படிதலோடு எடுக்கப்படும் முயற்சியாய் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இவ்வண்ணமாகவே இயேசு கிறிஸ்து ஜீவித்தார். இப்படித்தான் இயேசு கிறிஸ்து ஜீவித்தார்ங்கிறத வசனங்கள், வேத வசனங்கள் நமக்கு உறுதி செய்வதாயிருக்க நாமும் கூட நம்முடைய தலையாகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறோம் என்று நாம் சொன்னால், ஒருவேளை சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையில நிரூபித்து காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படின்னா இப்படியாக, இப்படிப்பட்ட விதத்தில். ஆகவே அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தின் மீதான விசுவாசத்துல நாம் ஒவ்வொருவரும் முயற்சிகளை எடுத்து அதன் மூலமாக பயிற்சி பெற்று அதில் முழுமையடைதலை நாம் நடப்பிக்க வேண்டும். நம்முடைய இந்த விசேஷ சுத்திகரிப்பின் நாட்களுக்குள்ளாக இது தீவிரமா நம்முடைய உள்ளத்தில் நடைபெற வேண்டும். அன்பானவர்களே, அப்படி ஒருவேளை நடைபெற்றால் நாம் பாத்திரவான்களாக தேவனால் கருதப்படுவோம். கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் நமக்குள் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்கும். நம்முடைய பாவங்களை விட்டு ஓய்ந்திடும் ஒரு அருமையான ஆசீர்வாத நிலைமையை பெற்றுத் தந்திருக்கும். நம்முடைய உள்ளத்திலே நம்மை நாமே நிதானித்து பார்த்து தேவ கிருபையில நம்மை நிலைநிறுத்தி நீதிமானாக்கும் வாய்ப்பிலே தொடர்ந்து நம்மை தக்க வைத்து நம்முடைய ஜீவபலிக்குரிய பாகத்தில் நம்மை பூரணப்படுத்தி தேவனுடைய அங்கீகரிப்பை நமக்கு பெற்றுத் தருவதை இந்த ரத்தத்தின் மூலம் தேவன் உறுதி செய்கிறார். ஒருவேளை கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மீதான விசுவாசத்தை இருந்து நாம் பின்வாங்கினோம்னா அல்லது விட்டுவிட்டோமானால் நிச்சயமாக மீட்பு நமக்கு கிடையாது என்ற அபாயமும் நமக்கு முன்பாக எச்சரிப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, ஆகவேதான் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னன்னா இவ்வாறாக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்கு கீழாக நம்மை கொண்டு வரும்போது மட்டும்தான் தேவன் நமக்கு கொடுக்கும் இளைப்பாறுதல், அதாவது பரம காணனாகிய பரலோகத்தை நோக்கிய பயணத்துல வனாந்திர பிரயாணத்தின் ஆரம்ப நிலையில் இருக்கிறோங்கிறத நாம் உறுதி செய்கிறோம். அன்பானவர்கள், கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மீதான விசுவாசம் நம்முடைய உள்ளத்துல உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா இப்ப நம்முடைய சிந்தனையில கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், வனாந்திர பிரயாணத்தின் ஆரம்ப நிலை இதுவே, வயலஸ் ஜெர்னி. அதில் அநேக அனுபவங்கள் நமக்கு பிற்பாடு கொடுக்கப்பட இருக்கிறது. தேவ சித்தப்படி காலங்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது, ஒவ்வொருவருடைய சிலுவைகளும் வித்தியாசமானது, ஒவ்வொருவருடைய அனுபவங்களும் வித்தியாசமானது, ஒவ்வொருவருக்கான பலியின் சீரிய வாழ்க்கை முறையிலும் வித்தியாசம் உண்டு. இன்னொரு வகையில நாம் சொல்வதானால் நம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வகையான கொஸ்டின் பேப்பர், எல்லாருக்கும் ஒரே வினாத்தாளில், ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை முறையில், நம்ம ஒவ்வொருவருக்கும் டிஃபரெண்ட் லைஃப் ஸ்டைல தேவன் அனுமதித்து அதிலிருந்து நம்ம இடத்துல ரிசல்ட் அவர் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, ஆகவே ஆரம்ப நிலையை எட்டி இருந்தோமானால் நம்முடைய மனசாட்சி, நல் மனசாட்சி இவ்விதம் உணர்த்தி இருந்தா நாம் தொடர்ந்து விசுவாசத்தின் மூலமான பயிற்சிக்குள்ளாக தொடர்ந்து முன்னேறி செல்ல நாம் பிரயாசப்பட வேண்டும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்பதின் அர்த்தம் இதுவே என்று தகவல்கள் மூலமா நாம் எச்சரிக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இது ரட்சிப்பை நோக்கிய பயணம். நம் ஒவ்வொருவருடைய பெரிதான ரட்சிப்பு நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. உறுதி செய்யப்பட்ட அந்த ரட்சிப்பிலே நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதை உறுதி செய்யும் தனிப்பட்ட பொறுப்பு நமக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பொறுப்பை நாம் கவனமாக கையாள வேண்டும். சகோதரர் வாழ்ந்த காலத்துல இங்கே கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை குறித்துதான் இந்த ஒரு உபதேசம் மிகவும் பிரதானமா விளக்க உரைகளோடு பிரசங்கிக்கப்பட்டதாம். ஏனென்றால் தேவனுடைய அஸ்திபாரங்களாக கருதப்பட்ட அப்போஸ்தலர்கள் அவருடைய பிரசங்கங்கள் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவின் சிலுவையின் உபதேசத்துல அவருடைய ரத்தம் பற்றிய உபதேசத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேவன் அவர்களை பேச வைத்தார். அதற்குரிய விளக்கத்தை சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடும் போது ரீப்ரெக்ட் நம்பர் 1657 பேராகிராஃப் 2 மற்றும் தொடர்ந்து வரக்கூடிய பேராகிராஃப்ல சில விளக்கங்களை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல எபிரேயர் 10:29 வசனத்தை கவனமாய் வாசிக்க கேட்போம். அதன் விளக்க உரைகளிலும் அவர் கொடுக்கிறார். வசனத்தை வாசிக்க கேட்போம், படிங்க.
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆசனைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்.
அன்பானவர்களே, இங்கே வாசிக்க கேட்ட இந்த சத்திய வசனம் மிகவும் மகத்தான ஒரு சத்தியத்தை உள்ளடக்கியது. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இங்கே ரத்தத்தின் மூலம் அடையாளப்படுத்தப்படுகிறது என்றால், விசேஷமா சொல்ற தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை. ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம், அந்த ரத்தத்தின் நோக்கம் என்ன? எதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம்? இந்த நோக்கத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தினால்தான் அதனுடைய முழுமையான தாற்பரியம், அதனுடைய ஃபுல் டெப்த், கம்ப்ளீட் டெப்த் நமக்கு புரியும். ஆனால் என்ன நோக்கம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னா, நம் தன்னை பரிசுத்தம் செய்த இந்த ஆவிக்குரிய வார்த்தை மிகவும் முக்கியம்ங்கிறது. அப்போஸ்தலர்களுடைய பிரசங்கங்கள்ல நாம் அவருடைய பட்டணங்கள் தோறும் நடத்தப்பட்ட பிரசங்கங்கள்ல கூட கிறிஸ்து இயேசுவின் மூலமான மீட்பின் பிரசங்கங்கள்ல இங்கே அதிகமா கையாளப்பட்டிருக்கு கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை பற்றி உபதேசம். ஏனென்றால் ஒருவரை பரிசுத்தம் செய்யணும்னா தேவன் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை, அவருடைய ஆவிக்குரிய பொருள்களை அவருடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வரார். நடைமுறைக்கு கொண்டு வரப்படணும்னா முதல்ல அந்த சம்பந்தப்பட்ட சகோதரனோ சகோதரியோ கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை குறித்த அந்த விசேஷித்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளணும். சிலுவை பற்றின உபதேசத்திலே அவர்கள் முழுமையடைய வேண்டும். அதுவே அவர்களுக்குரிய தேவ பலன், அதுவே அவர்களுக்கு ரட்சிப்பை பெற்றுத்தரும் ஒரே வழி, த ஒன் அண்ட் ஒன்லி வே. ஆகவேதான் சகோதரர் இந்த விளக்கங்களை கொடுக்கிறார். உடன்படிக்கையின் ரத்தம் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த உடன்படிக்கையின் ரத்தம் நோக்கம் என்னன்னா, நம்மை பரிசுத்தம் செய்கிறது. நாம் செயின்ட் கிளாஸா பரிசுத்தவான்களாகும் வாய்ப்பை நமக்கு பெற்றுத்தரும் மாபெரும் தேவனுடைய உபகரணம் கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த ரத்தம். ஆகவேதான் அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இவ்வளவுதான். அன்பானவர்களே, இங்கே விசேஷமா சொல்லும் போது கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் என்று சொல்லும் போது பொதுவா அநேகர் சத்தியத்தை அறியாதவர்கள் அல்லது பெயர் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க இதை வேறு வண்ணங்களில் வேறு விதங்களில் பொதுவா புரிந்து கொள்றாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட நாமோ த வேல்யூ ஆஃப் அவர் லார்ட் பிளட், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மதிப்பு முக்கியத்துவம் நாம் மிகச்சரியா புரிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். எப்படின்னா, நம்மை பரிசுத்தம் செய்வதற்கு இந்த ரத்தம் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்படின்னா கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மீது நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கணும், எந்த அளவுக்கு அந்த விசுவாசம் நிலைப்படுத்தப்பட்டதா இருக்கணும், எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை பற்றிய உபதேசத்தை விட்டு எந்த ஒரு காரணத்திற்காகவும் பின்வாங்கக்கூடாது, வெளியே சென்று விடவும் கூடாது. அதை அடையாளப்படுத்துவது நிழல்ல, வீட்டை விட்டு ரத்தம் பூசப்பட்ட நிலைக்காலங்கள் உள்ள வீட்டை விட்டு எந்த ஒரு காரணத்திற்காகவும் என்ன செய்யக்கூடாது, வெளியே சென்று விடக்கூடாது. ஆனால் காரணங்கள் இல்லாமல் இருக்குமா? தேவன் நிழல்ல அதனால்தான் ஸ்ட்ரிக்ட் கமாண்ட்மெண்ட் கொடுத்தாருங்க. கண்டிப்பா காரணம் இருக்கும், எந்த ஒரு காரணமும் அங்கே சொல்லப்படக்கூடாது. அதே போல பொருளாக தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்களுக்கு வீட்டை விட்டு வெளியேறும் வாய்ப்புகள் இருக்குங்களா? அதாவது கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த ரத்தம், அதற்கு தேவன் கொடுத்திருக்கூடிய உபதேசங்கள், அது அடங்கியிருக்கு சிலுவை பற்றின உபதேசத்துல. இந்த சிலுவை பற்றின உபதேசத்தை விட்டு வெளியே செல்லும் வாய்ப்புகள் உண்டு. எப்படிப்பட்ட வாய்ப்புனா, தகவலுடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்முடைய மாம்சம் மிகப்பெரிய எதிரியா இருக்கு. கிறிஸ்து இயேசுவின் சிலுவை பற்றின உபதேசம் மற்றும் அவரது பரிசுத்தம் செய்யும் உடன்படிக்கையின் ரத்தம், இவைகளை பற்றிய உபதேசத்தை விட்டு நம்முடைய மாம்சம் நம்மை பலவீனம் கொள்ள செய்யும். இந்த உபதேசங்களை நாம் கற்றுக்கொண்டு அதன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து அதற்காக விசுவாசத்திலே தேவன் கொடுக்கும் பயிற்சிகளை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள தொடங்கும் போது நம்முடைய உள்ளம், நம்முடைய பலவீனங்கள் பல நேரங்களிலே வீழ்ச்சியை நோக்கி அழைத்து செல்லுகிறது. அப்படி ஒருபோதும் நமக்குள் காணப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்கள், மாம்சத்தின் பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ள அனுமதித்து விடக்கூடாதுங்கிறார். அடுத்ததா அவர் கூறும் ஒரு காரணம், உலகம், த வேர்ல்ட் இஸ் ஸ்பிரிட், வேர்ல்ட் இஸ் ஸ்பிரிட், உலகத்தின் ஆவி பல விதங்களில் இருக்கு. அதனாலதான் நாம பார்க்கிறோம் இந்த உலகத்தின் ஆவி அது ஏற்படுத்தும் தாக்கங்கள் எல்லாம் அநேக பாடங்கள்ல. ஆகவே அன்பானவர்களே, நாம் உலகத்திற்கு உண்டானவர்கள் அல்ல. கர்த்தர் சொன்ன தெய்வீக கட்டளையை நாம் ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை குறித்த சிந்தனையில நாம் கொண்டு வந்தே ஆகணுங்கிறார். எப்படின்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் என்ற கட்டளை ஒட்டுமொத்த சபைக்குரியது. ஆகவே இங்கே விசேஷமா இந்த உலகம், உலகம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் நாம் ஒருபோதும் பின்னடைவை நோக்கி சென்றுவிடக்கூடாது. ஆகவே வீட்டை விட்டு வெளியே வரும் வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட காரணங்கள் மூலம் நாம் கூட பலியின் ஜீவியம் ஏறெடுக்கும் போது இந்த மாம்சம், உலகம் எப்படிப்பட்ட தடைகளை நமக்கு ஏற்படுத்துதுங்கிறத தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் யாவரும் இயல்பாகவே தேவத்திருப்பில் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களை, தொடர்ந்து சாத்தானுடைய வஞ்சகங்கள் மற்றும் தந்திரங்கள், அவனுடைய பொல்லாத தூதர்களுடைய வஞ்சகங்கள், இழுப்புண்டாக்க ஏற்படுத்தப்படும் முயற்சி, இவர்களின் மூலமா வீட்டை விட்டு, அதாவது கிறிஸ்தியேசுவின் சிலுவையை பற்றின உபதேசத்தை விட்டு வெளியே அழைத்து செல்லப்படும் வாய்ப்பு இருக்கு. கிறிஸ்தியேசுவின் ரத்தத்தின் மீதான விசுவாசத்தை விட்டு நாம் விசுவாச குறைச்சலை நோக்கி அழைத்து செல்லப்படும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே நாம் இங்கே சிந்திக்கணும் அன்பானவர்கள், இந்த காரணங்கள் இருக்கு. தேவன் காரணங்கள் இருப்பதனாலதான் சுட்டி காண்பிக்கிறார். இவர்களிலிருந்து தேவ கிருபையில நம்மை தற்காத்துக் கொள்ள, எல்லா கவலோடும் நம் ஆத்மாவை காத்துக் கொள்ள தேவன் நம்மை ஏவுகிறார். நான்காவதான காரணம், அவிசுவாசம். அவிசுவாசம், தேவனுடைய பிள்ளை விசுவாசத்துல கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மீதான பயிற்சியில முன்னேறி செல்லும் போது, முன்னேறி செல்லும் ஒவ்வொரு நாளும் மிக விசேஷ எதிரிகளை தாண்டித்தான் செல்ல வேண்டியது இருக்கு. சாதாரண எதிரிகள், அதில் பிரதான எதிரி தேவன் லிஸ்ட் கொடுக்கிற லிஸ்ட் நம்ம பார்த்துட்டு வரோம். முதல்ல மாம்சம், இரண்டாவது உலகம், மூன்றாவது சாத்தான், ஃபோர்த் பிளேஸ்ல கொடுக்கிறார் அவிசுவாசம். அன்பானவர்களே, நாம் இந்த விசுவாசத்தின் பாதை பிரயாணத்தில் செல்லும் போது அவிசுவாசம் நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய அனுபவங்களின் நிமித்தமா எங்கேயாவது எட்டி பார்த்திருக்கிறதா? நம்முடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். அன்பானவர்களே, அவிசுவாசத்தை கொஞ்சம் நம்ம அளந்து பார்த்துக்கலாங்கிற சகோதரர். எப்படின்னா, அவிசுவாசம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மை நாம், மற்றவர்களை குறித்தல்ல. இந்த சோதனை அனைத்தும் நம்முடைய சுய பரிசோதனைக்கானது, மற்றவர்களை குறித்து நம்ம பார்க்கவே கூடாது, தெய்வீக கட்டளை. ஆகவே நம்மை குறித்த மெஷர்மெண்ட் தேவன் எப்படி வைக்கிறார்? அவிசுவாசம் நமக்குள் இருக்கிறது, உதாரணம் அடியனுக்குள் அவிசுவாசம் வந்துட்டு போகுது அல்லது வருகிறது என்றால் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இரண்டு மெஷர்மெண்ட் தேவன் காமிக்கிறார்னா, ஒன்று பயம், பயம், இரண்டாவது சந்தேகம். சந்தேகம் நமக்குள் எந்த ஒரு காரணத்திற்காவது பயம் வந்துட்டு போதா? சத்தியத்திற்குள்ளாக ஜீவிக்கும் போது, தேவனை அவருடைய குமாரன் மூலமாக பின்பற்றும் போது பயம், பயம் மிக பிரதானமான அளவுகோளுங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக சந்தேகங்கள், பல சந்தேகங்கள். நாம் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் தாமதமாகும் போது, அல்லது நாம் எதிர்பார்த்த வெற்றிகள் தோல்விகளாய் அமையும் போது, அல்லது நம்முடைய முன்னேற்றம் தடையாக தடைப்பட்டு விட்டது என்று நாம் நினைக்கும் போது, பல்வேறு வகையான டவுட்ஃபுல் ஹார்ட், சந்தேகங்கள் இவைகள் இருந்தால் நிச்சயமாக அவிசுவாசம் எங்கோ நம்முடைய உள்ளத்தில் ஒளிந்து கொண்டிருக்கு. சந்தேகம் இல்லை, அடையாளம் கண்டுபிடிங்கிற நாம் தான் சுய பரிசோதனை செய்யணும். நாம் பாத்திரவான்களாய் பந்தியை ஆசரிக்க தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மூலம் தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதுதான் தேவன் கொடுக்கும் இந்த சிலுவை பற்றின உபதேசத்தில் சத்தியம். அன்பானவர்களே, நாம் பாத்திரவான்களாய் மாற்றப்பட வேண்டும் தேவ சமூகத்தில். அபாத்திரராய் ஒருபோதும் த ஹோலி கம்யூனியன், பரிசுத்த ஐக்கியத்தில், கிறிஸ்துவின் அந்த ஐக்கியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆகவே அன்பானவர்களே, அவிசுவாசம் நாம் ஐடென்டிபிகேஷன் பண்ண வேண்டிய, அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம். அடுத்ததாக ஐந்தாவது காரணியை நமக்கு சொல்றார், என்ன அப்படின்னா, கீழ்படியாமல். அன்பானவர்களே, கீழ்படியாமல், இந்த கீழ்ப்படியாமை என்று சொல்லும் போது இதனுடைய சத்தியங்கள் ஏற்கனவே நாம் அநேக தேவனுடைய வசனங்கள்ல ஆராய்ந்திருக்கிறோம். இங்க சொல்லக்கூடிய ஆவிக்குரிய முக்கிய கருத்து என்னவெனில், ஆவிக்குரிய சத்தியம் என்னவெனில், கீழ்ப்படியாமை ஒட்டுமொத்த மனித இனமும் தொடர்ந்து காண்பித்துட்டு வர்றாங்க. அதற்கு சற்று நேரம் கூட என்ன விடுறதில்லைங்க, இடைவேளையே விடுறதில்லை. கீழ்ப்படியாமைங்கிற பேனருக்குள்ளதான் ஒட்டுமொத்த உலகமே இங்கிட்டு இருக்கு. இதுல யார் மாத்திரமே விதிவிலக்கு, யார் மாத்திரம் எக்ஸப்ஷனல் கேஸ்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அடுத்ததா அவருடைய கீழ்ப்படிதலுக்குள்ள அவருடைய தெய்வீக குடும்பத்தை இடம்பெற வைக்கும் முயற்சியை அவர் மகிழியுள்ள ராஜாதி ராஜாவாக இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிதல் என்ற கோர்ஸ்க்குள்ள நம்மை அழைத்து கீழ்ப்படிதலிலே நாம் பூரணப்படணும், அவரை பின்பற்றி பொருளப்படும் என்ற ஒரு கோர் என்ற ஒரு நெருக்கமான பாதை பிரயாணத்தை ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கும் உடன்படிக்கை எடுத்த ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கும் வைத்து அதற்கே ஒரு விசேஷ அனுபவங்களை கொடுத்து பரிசுத்த ஆவியின் மூலம் நம்மை தேவன் வழிநடத்தும் போது நாம் நம்முடைய ஜீவியத்தில் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோமா? ஏனென்றால் சத்தியம் தேவனுடைய பிரதிநிதி, the representative of almighty God. சத்தியமே தேவனுடைய பிரதிநிதி. ஆகவே இந்த சத்தியத்திற்கு நம்மை கீழ்ப்படிய செய்வதில் நித்தமும் கீழ்ப்படிய செய்து கொண்டிருக்கிறோமா? உலகத்தை அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்க சொல்ற, உலகம் நித்தமும் கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டு இருக்கு, ஆனா நாம் எப்பவாவதுதான் சதித்து கீழ்ப்படியுமா அல்லது எப்பவுமே சதித்து கீழ்ப்படியுமா? இரண்டு பிரதான கேள்விகளை சகோதரர் நம் முன்னாடி வைக்கிறார். இப்ப நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுதுமா? நம் ஒவ்வொருவருடைய மனசாட்சி தேவனால் உணர்த்திக்கப்படுது. தேவனே, எனக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்தப்போ உங்களுடைய சத்தியத்தை விட்டு நான் அமைதியா இருந்தேன், நான் பின்வாங்கிட்டேன், நான் பேச வேண்டிய நேரத்தில் உங்களுடைய சத்தியத்துக்காக உங்களுடைய ஜெயக்கொடியை உயர்த்தி பிடிக்கல, அல்லது இந்த நேரத்தில் மட்டும்தான் பிடிச்சேன், எனக்கு ஒரு சுயநலத்தை மேற்கொள்ள முடியாம போனதுனால இந்த சத்தியத்துக்கு உமது குமாரனுக்கு ஒப்பாக சாட்சி கொடுக்க முடியல, என்னுடைய ஜீவனுக்குரிய பயம் என்னை பிடித்தது அந்த நேரத்தில் என்ற எண்ணங்கள் நமக்குள் வருதான். அன்பானவர்களே, இது கீழ்ப்படியாமையின் அடையாளங்கள் கண்டு கொள்ளணும். சத்தியத்திற்கு எப்பொழுதும் இடைவிடாமல் நம்மை கீழ்ப்படிய வைக்கும் உத்தம முயற்சியை நேர்மையான இருதயத்தோடு பக்தி வைராக்கியத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும். இதை தேவன் நம்மத்தில் எதிர்பார்க்கிறார். பக்தி வைராக்கியத்தோடு, பக்தி வைராக்கியம் இல்லாம சத்தியத்திற்கு நாம் உத்தம கீழ்ப்படிதலை கொடுக்க முடியாது. அதைத்தான் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் காண்பித்தார். என் பிதாவின் வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை கன்சியூமிங், பச்சித்தது பச்சிக்கணும், அந்த வைராக்கியம் கொழுந்து விட்டு எறியணும். எம்மாவூர் எம்மாஸ் போகும்போது கேட்டார், கொழுந்து விட்டு எறியலையா இந்த இதயம்? அன்பானவர்களே, இந்த கீழ்ப்படுதல் என்ற டிராக் ரேஸ்ல, இந்த பயிற்சியில நம்முடைய இதயம் கிறிஸ்து இயேசுக்குள்ள பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. கீழ்ப்படிதலை நோக்கிய பயணத்துல ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு சிந்தனையிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு நாளிலும் கீழ்ப்படிதலை நாம் தேவ கிருபையில தாழ்மையோடு கிறிஸ்து இயேசுவின் சிந்தையில உறுதியோடு நிறைவு செய்து கொண்டிருக்கிறோமா? ஒபீடியன்ஸ், த கோர்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் இன் த ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பள்ளியில மிகச்சிறப்பான மாணவர்களாய் தேவனால் வழிநடத்தப்பட்டுக் கொண்டு வருகிறோமா? ஒருவேளை நமக்குள் இப்படிப்பட்ட தீர்மானத்தை நோக்கி விரைவாக முன்னேறுவோம், குறைவு காணப்பட்டு இருக்குமேயானால். அன்பானவர்களே, இங்கே ஆவிக்குரிய கிறிஸ்து இயேசுவின் வீட்டை விட்டு ஒருபோதும் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லிவிட்டு வெளியே சென்றுவிட வேண்டாம் என்று தேவன் நம் மத்தியில விண்ணப்பம் வைக்கிறார்களாம். அவர் கேட்டுக்கொள்றார், அன்பானவர்களே, நாம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்திற்கு கீழாக நின்று மீட்பை சுதந்திரிக்கும் பாக்கியம் அருளப்பட்டு விட்டது, நம்மை தேவன் முன்குறிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், இவை அனைத்தும் உறுதி செய்யப்பட்டதாக இருக்க நாம் நம்முடைய சொந்த பலவீனங்களில் ஏன் விழுந்து போக வேண்டும்? நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துடைய சின்ன சின்ன சாதாரண காரியங்களுக்காக நாம் ஏன் சின்னரையை நோக்கி செல்லணும்? நம்முடைய மனசாட்சியை தட்டி எழுப்பும் கேள்விகளாய் தேவன் நியமித்திருக்க நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தொடர்ந்து முன்னேற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்பானவர்களே, அதற்காகத்தான் இந்த சுத்திகரிப்பு நாட்கள். ஆகவேதான் அநேக லெசன், அநேக பாடங்களை கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்திற்கு கீழாக இருத்தல் என்ற இந்த உபதேசத்துக்குள்ள தேவனே வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, விசேஷமா ரீபிரன்ஸ் நம்பர் 3900 அவர் கொடுக்கக்கூடிய சத்தியத்துல விளக்க உரை கொடுக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் சிலுவையினால் மகளிரையும் பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவின் சிலுவையப்பட்ட உபதேசத்துல உபதேசம் சிலுவையப்பட்ட உபதேசம் என்று சொல்லும் போதே சிலுவையினாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஃபீலிங் வருது? பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பலியின் சிறிய வாழ்க்கை, இது மட்டுமா என்ற கேள்வியை தேவன் நம் வசம் வைக்கிறார்களாம். நம் வசம் வைக்கிறார். அவருடைய பிள்ளையின் மூலம் மற்றொரு பாகத்தை விளக்குகிறார். சிலுவையை பற்றின உபதேசத்தின் மற்ற பாகம் என்னன்னா மகிமை. மகிமை ஆசீர்வாதத்திற்கு நேராக நம்மை வழிநடத்தும் நெருக்கமான பாதை பிரயாணம். அன்பானவர்களே, பாடுகள் மட்டுமல்ல நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக அந்த சிலுவையின் உபதேசம் வழிநடத்தி கொண்டு செல்கிறது. அன்பானவர்களே, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உறுதி செய்யப்பட்டால் மரணத்திலிருந்து விடுதலை, அதாவது உயிர்த்தெழுதல். எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல்? முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலிலே தேவனுடைய தெய்வீக குடும்பமாகும் ஒரு வாய்ப்பு. அன்பானவர்களே, இதற்காகவே இந்த சிலுவையப்பட்ட உபதேசம் தேவன் நமக்காகவே நியமித்து விட்டார். ஆகவே சிலுவையப்பட்ட உபதேசத்தின் மறுபாகத்தையும் நாம் தேவனுடைய பார்வையிலிருந்து தியானித்து ஆசீர்வாதத்திற்கு நம்மை சுதந்திரவாளிகள் ஆக்குவதற்கே கிறிஸ்து இயேசுவின் சிலுவையப்பட்ட உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனை மாம்சத்தில் இருக்கும் நாள் வரைக்கும் நமக்கு பெற்றுத் தருகிறது. மகனியில் பிரவேசிக்கும் நாளிலோ சிலுவைப்பட்ட உபதேசம் நமக்கு தேவ பலனை உறுதி செய்து தருகிறது. ஆகவே டியூயல் அப்ளிகேஷன் என்று அவர் குறிப்பிடுகிறார். இரண்டு விதமாக நம்மீது அவர் செயல்படுத்துகிறார் கிறிஸ்து இயேசுவின் சிலுவைப்பட்ட உபதேசம். அன்பானவர்களே, ஆகவே இங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை பயணத்துல அந்த சிலுவை பிதாவாகி தேவன் தனக்கு நியமித்தது என்பதை அவர் முற்றிலும் உணர்ந்து கொண்டார். ஆகவேதான் சிலுவையின் பயணம் அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் பயணமா இருந்துச்சு, அவருக்குரிய ஆசீர்வாதத்தை. ஆகவேதான் என் ரூட் டு கேல்வரி, அந்த கல்வாரியை நோக்கிய பயணம் அவருக்குள் எப்படிப்பட்ட மனநிலைமையை பெற்று தந்திருக்க வேண்டும்னா, சற்று நேரம் பாடுகள், பிற்பாடோ முக்கிய இணைப்பார்கள், பிற்பாடோ தேவ சமூகம், பிற்பாடோ முக்கிய மகிமை, பிற்பாடோ தேவனுடைய மகத்தான ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட சிந்தனை கர்த்தருக்குள் நிச்சயம் காணப்பட்டிருக்கும். ஆகவேதான் அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல் அவர் சென்றார். சத்தியத்தை ஒவ்வொரு நொடியிலும் நிறைவேற்றி கொண்டே வந்தார். ஆகவேதான் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட சிலுவை பயணத்துல நாம் சிந்திக்க வேண்டிய சிந்தனை சுத்திகரிக்கப்படும் நாட்களில் நமக்கான சிலுவையை நாம் தயக்கமின்றி நாம் துமக்க முன்வர வேண்டும். நாமாகவே முன்வர வேண்டும். அதுவே வாலண்டியர் சாக்ரிஃபைஸ். நாமாகவே முன்வரணும். நாமாகவே முன்வருவதை கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார் அவருடைய வாழ்க்கையில். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட கர்த்தருக்கு சிலுவையை சுமக்கும் பாக்கியம் பிதாவாகி தேவன் கொடுத்ததாக சகோதரர் குறிப்பிடுகிறார். அங்கே சிலுவை சுமக்கும் பயணத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதரவு யாராவது கொடுத்தாங்களா என்ற கேள்வி சகோதரர் முன் எழுப்புகிறார். யாராவது ஆதரவு கொடுத்தாங்களா? ஆதரவு கொடுக்கப்பட்டது. நேரம் குறைவா இருக்கனால சற்று விரைவாக வசனத்தை குறிப்பிட்டு விட்டு நான் கடந்து செல்கிறேன். லூக்கா 23:27-28 வசனங்கள்ல வழிகளிலே நின்றிருந்த சகோதரிகள் மற்றும் அனுதாபிகள் அவருக்கு அனுதாபம் தெரிவித்து தொடங்குறாங்க. ஆகவே எல்லாரும் அவரை கைவிட்ட நல்ல கிறிஸ்துவை, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த சகோதரிகள் பக்கத்திலிருந்து ஆதரவின் குரல் வெளிப்படுது. இது யார் கொடுத்த ஆதரவு? சிலுவை பயணத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகி தேவன் கொடுத்த உற்சாகமான ஆதரவுகளும் வெல்கம் கொடுக்கிறார். அவர் என்கரேஜ் பண்றார். ஏனென்றால் அவர் சற்று நேரத்தில் ஜெயம் கொள்ள போறார். ஒரு வெற்றி வீரராக சிலுவையை சுமந்து வருகிறார் உலகத்தின் இரட்சகர். அவரை உலகம் அறியவில்லை, பிதாவாகி தேவன் மட்டுமே அறிந்திருக்கிறார். ஆகவே உற்சாகப்படுத்தும் நிகழ்ச்சியை தேவன் நேரடியாக தலையிடாம அவருடைய அனந்த ஞானத்துல பல கேரக்டர்ஸ் வச்சு இயேசு கிறிஸ்துவுக்கே பிதாவாகி தேவன் ஊழியத்தை ஆரம்பித்தார்களாம். இந்த ஊழியம் மகத்தான ஊழியம்ங்கிறது. பிதாவாகி தேவன் அவருடைய திட்டத்தில் ஒருபோதும் குறுக்கிடுகிறவர் அல்ல. மாறாக அவருடைய தெய்வீக நீதி குலைச்சல் ஆகாத படிக்கு தெய்வீக அன்பை வெளிப்படுத்துவார்ங்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இங்கே தேவன் எவ்விதம் தலையிடுகிறார்னா கிறிஸ்து இயேசுவின் மீதான தன்னுடைய பரிவு, அன்பு, இரக்கத்தை அங்கே கேரக்டர், ஹியூமன் கேரக்டர்ஸ் வச்சு, கதாபாத்திரங்களை வைத்து வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக தொடர்ந்து சிலுவை பயணத்துல அவருக்கு சோர்வு உண்டாகுது. சிறைநேவூர் சீமோன் அழைக்கப்படுகிறார். அவர் வந்த நோக்கம் வேறே. அவர் பலவந்தம் செய்யப்பட்ட நிமித்தம் சிலுவையை சுமக்க பலவந்தம் தான் பண்ணப்பட்டார். ஆகக்கூடிய வசனங்கள் இதை உறுதிப்படுத்துவதாக இருக்க, இந்த சிறைநேவூர் சீமோன் சிலுவையை எந்த பாகத்தில் சுமந்திருப்பார் என்ற கேள்வி. சகோதரர் அதற்குரிய விடையை கொடுக்கும்போது, அவர் நிச்சயமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையினுடைய பிரதான பாகத்தை அவர் பிடித்திருக்க வேண்டும். அவர் மிகவும் சோர்விட்டு இருப்பதனாலே அவருக்கு கைலாக கொடுக்கும் நோக்கத்தில் சற்று பின்புறம் சிலுவை சற்று நேரம் தாங்கி பிடித்திருக்க வேண்டும். அல்லது சிலுவையின் அடிபாகத்தை கரண உருடான அந்த பாதைகளிலே தூக்கி கொடுத்திருக்க வேண்டும். லிப்ட் அப் பண்ற மாதிரி, ஒரு ஜாக்கி கொடுக்கிற மாதிரி ஒரு வேலை கொடுத்திருக்க வேண்டும். இந்த இரண்டு அனுமானங்கள் தான் இருந்திருக்க வேண்டுமே ஒழிய, இரண்டு சம்பவங்கள் தான் நடந்திருக்க வேண்டுமே ஒழிய, சிறைநேவூர் சீமோன் இடத்திலே கர்த்தர் சிலுவையை முழுமையாக கொடுத்துட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டார் என்று அநேகர் இந்த வசனத்தை படித்து நினைச்சுக்கிறாங்களா? இல்லை, அவ்வாறு இல்லை. ஏனென்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாபெரும் தெய்வீக தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டியது இருந்தது. எசாயா 63 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம், படிங்க.
நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன்.
அன்பானவர்களே, நான் ஒருவராய் ஆலையை மிதித்தேன். இந்த ஆவிக்குரிய தீர்க்க தரிசனம் யாருக்கு மட்டுமே உரித்தானதுன்னா, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆலையை மிதித்தல் சம்பவம் அவருடைய பாடுகள் மற்றும் அவருடைய மரணத்தை குறிக்கும் மாபெரும் தீர்க்க தரிசனம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் நியமித்த பாத்திரத்தின் ஒவ்வொரு தொட்டையும் திராட்சரசத்தின் அது அடையாளப்படுத்தப்படுது. ஒவ்வொரு வண்டல்கள், ஒவ்வொரு டிராப்ஸ் ஆஃப் த கப், ஒவ்வொரு டிராப்ஸையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மீதம் வைக்காமல் பருகினார். ஆகவே சிலுவை பாட்டில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சற்றே சோர்ந்திருந்தாலும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு காண்பிக்கப்படுது சிறைநேவூர் சீமோன் மூலமா. சிறைநேவூர் சீமோன் அங்கே அடையாளப்படுத்தப்படுறார் மெய் திருச்சபை. மெய்திருச்சபை கிறிஸ்து இயேசுவின் சிலுவை சுமக்கும் பாகத்துல பிரதான பாகத்தில் இல்ல, மாறாக கொஞ்சத்தில் பங்கெடுக்கும் பாகம். பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது கொலோசியில் சொல்றார், அன்பானவர்களே, சிறிது அவருடைய உபத்திரவங்கள் அவருடைய மாம்சமான சபைக்காக சிறிது, த லீஸ்ட் பார்ட், சிறிதளவு பாகமே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க, கொடுக்கப்பட்டிருக்கிற காலமும் மிகவும் குறைவாயிருக்க, அந்த பாகத்தை நாம் உதாசீனப்படுத்தி விடலாமா? மனசாட்சியை தட்டி எழுப்பும் கேள்வியை கிறிஸ்தியத்தின் சிலுவைப்பட்ட உபதேசம் நமக்குள் எழுப்பி விடுகிறது. அன்பானவர்கள், சிறைநேவூர் சீமோன் இப்படிப்பட்ட பாக்கியத்திற்குள் அழைக்கப்பட்டு விட்டார். அதன் விளைவு என்னன்னா, ஒட்டுமொத்த குடும்பமும் தேவனுடைய சத்தியத்திற்குள் அழைக்கப்பட்டாங்க. மார்க்கு 15 அதிகாரம் 21 வசனம், ரோமர் 16 அதிகாரம் 13 வசனத்துல அவருடைய குடும்பத்தார் சத்தியத்தை கேட்டு விசுவாசிகளாகும் வாய்ப்பை பெற்றார்கள். அன்பானவர்களே, நாம் இங்கே பார்க்கிறோம், இப்படியாக பிதாவுடைய அன்பு தொடர்ந்து காண்பிக்கப்பட்டு வருது சிலுவையின் பாதை பிரயாணத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு அவ்விதம் காண்பிக்கப்பட்டிருக்க, அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றும், உத்தமமாய் பின்பற்றும் ஒவ்வொரு சகோதரன் சகோதரியின் சிலுவை பயணத்தை பிதாவாகி தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாபெரும் சத்தியம் நமக்கானதுங்கிற, நம் ஒவ்வொருவருடைய சிலுவை பயணத்தை தேவனே ஆசீர்வதித்து வழிநடத்திருக்கிறார். நமக்கான உதவிகள் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. நமக்குரிய தூதர்கள் நியமிக்கப்பட்டு அன்றாடம் நம்மை விசாரணை பரலோகத்தில் ஹெவன்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பரலோகத்தில் நம்முடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டு இருக்கு, தெய்வீக வழிநடத்தல் கொடுக்கப்பட்டு இருக்கு, மாற்றமே இல்லைங்கிற. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட உதவிகள் ஏற்பாடுகள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்க, நாம் சோர்வடைய வேண்டிய அவசியமே இல்லை, நாம் பின்னர் நோக்கி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம் விசுவாசத்திலே வளர்ச்சியடை செய்வதே தேவனுடைய பிரதான நோக்கம். இறுதியாக நாம் பார்க்கிறோம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பயணத்துல யாரெல்லாம் அவரை சில நாட்களுக்கு முன்பாக போற்றினார்களோ, எருசலேமில் ராஜாவாக அவரை வாழ்த்தினார்களோ, அவர்களே தூற்றும் நிகழ்ச்சி, இகழ்ச்சியடை செய்யும் நிகழ்ச்சி, அவமானப்படுத்தப்படும் நிகழ்ச்சி. இவைகளிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் விசுவாசி விட்டு பின்வாங்கல. அப்படி போல நமக்கும் கூட, நாம் வாழும் இந்த காலத்தில் சிலுவை பாதி பிரயாணத்தில் மாடர்ன் சதுசி, மாடர்ன் பரிசி இருக்காங்க. யாரும் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தின் பிரதிநிதிகள் மற்றும் சத்தியத்தை அறியாத அனைத்து தரப்புமே, அனைத்து அமைப்புகளுமே அன்பானவர்களே, ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்களால் இகழ்ச்சி, அவமானம், நிந்தை, பாடுகள் வரும்போது கிறிஸ்து இயேசுவின் சிந்தைக்குள்ளாக இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த பாக்கியம் கர்த்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். இறுதியாக சிலுவையில கர்த்தரை அறையும் போது, சிலுவையில் அறையும் போது இரண்டு கல்வர்கள் மத்தியில கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகி தேவன் அவருடைய பலியை, பலியின் அங்கீகாரத்தை உறுதி செய்கிறார். இரண்டு கல்வர்ல நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக ஒருவரை என்ன சொல்லலாம்னா, நேரம் சற்று குறைவா இருக்கு, அங்கே நம்ம பார்க்கும்போது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 23 அதிகாரம் 40-41 சற்று விரைவா வாசிங்க. லூக்கா 23:40-41.
மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆசைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடத்தி தவிகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத தந்தையும் நடத்திக்கவில்லையே என்று அவனை கணிந்து கொண்டு.
பாருங்க, அங்க ரொம்ப அருமையா சொல்றாரு. ஒரு ஒரு கல்வர் மனம் திருந்துகிறார், மனம் திருந்துகிறார். இதனுடைய பின்னணி காரணம் நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அப்படி திருந்துகிற அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நாம் நீ இந்த ஆக்கணிக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிற சிந்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். எங்கன்னா சிலுவையில், சிலுவையில கர்த்தர் இயேசு கிறிஸ்து இறுதி ஊழியம் பிதாவிற்காக செய்து முடித்தரலாம். அது கல்வர்கள் மத்தியிலே பேசின மாபெரும் உபதேசத்தின் ஊழியம், மாபெரும் உபதேசம். The last word of our Lord Jesus with human beings. மனிதர்கள் மத்தியில அவர் செய்த ஊழியத்துல சிலுவையில இறுதியான ஒரு ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னா, தேவனுக்கு பயப்படுகிற சிந்தை அந்த கல்வனுக்கு எப்படி வந்தது? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை சற்று நேரம் பார்த்ததின் விளைவாக வந்தது. ஏனென்றால் இந்த இகழ்ந்த கல்வன் கிறிஸ்துவின் நேரடி சீஷன் அல்ல. அவருடைய வாழ்க்கையை உபத்திரவப்படுற அந்த இரவு பொழுதிலிருந்து பார்த்து கொண்டு வர்றார் அவருடைய பேச்சை, சிந்தனையை. ஆகவே பிராக்டிக்கலா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்த்த கல்வன் ஒரு முடிவுக்கு வர்றார். கம் டு என் கன்க்ளூஷன் என்னன்னா, இவர் தேவனுடைய பிள்ளை, இவர் ஆண்டவர், இவர் ஒரு ராஜா என்ற ஒரு கன்ஃபர்மேஷன் அவருக்குள்ள வருது. அன்பானவர்களே, அங்க சொல்ற ரிசல்ட், நாம் தக்க பலனை அடைகிறோம். இங்க என்ன விரும்புறார் அப்படின்னா, செல்ஃப் ரியலைசேஷன் ஹார்ட் இந்த கல்வனுக்கே வருதுங்களா? இதன் பின்னணியில் இருப்பது யார் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய ஓவர் ரூலிங் சென்ஸ். தேவன் இவர்களை காண்பிக்கிறார். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை மிகச்சரியாக ஒருத்தர் அடையாளம் கண்டுகொண்டால் அவருக்குள் இத்தகைய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இது தேவனுடைய நீதி. இந்த நீதிக்கு தான் இந்த மனம் திருந்திய கல்வன் அடையாளமா ஒரு கேரக்டரா அங்க இருக்காரு, அவ்வளவுதான். ஆகவே தேவனுடைய நீதியை அங்க அப்ளை பண்றாரு. அது மாத்திரமல்ல, இயேசுவை நோக்கி என்னங்கிறாரு, ஆண்டவரே. இங்க ஒரிஜினல்ல பார்க்கிறோம், ஜீசஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு. அன்பானவர்களே, நீருமுடைய ராஜ்யத்தில் வரும்போது கேட்டுக்கிட்டார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை என்னவா அங்கீகரிச்சார், ராஜாவா அங்கீகரித்து விட்டார் இந்த மனம் திரும்பிய மைண்டர். அன்பானவர்களே, அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், இங்கே சிலுவையில கிறிஸ்து இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படின்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இந்த மனம் திரும்பிய மகன் கேட்கும் பாகம் எது? கிறிஸ்துவின் ராஜ்யம் மிகப்பெரிய உபதேசம், கிங்டம் ஆஃப் காட், அதுல கிறிஸ்துவின் ராஜ்யம். இந்த கல்வன் கேட்கும் பாகம் எது? டிவைன் பிளான் நம்ம பார்க்கலாம். என்ன பாகம்? விசிபிள் கிங்டம் இல்லைங்களா, கண்ணுக்கு தெரியும் நீதியின் ராஜ்யம். புதிய வானம், புதிய பூமி அமைப்புக்குள்ள உயிர்த்தெழுதல்ல வரக்கூடிய மனுக்குலத்தின் மத்தியில இவரை நினைத்துக் கொள்ளும் அருமையான ஒரு சாத்தியம், ஆசீர்வாதமாக இவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு, என்ற சிந்தை இவருக்கு எப்படி ஏற்பட்டது? அன்பானவர்களே, பிதாவாகி தேவன் தன்னுடைய தெய்வீக திட்டத்துல விசேஷ அம்சத்தை விளக்கி காண்பிக்கிறார். கர்த்தருடைய சிலுவை ஊழியத்துல, சிலுவையில அதை கன்ஃபார்ம் பண்றார் நம்முடைய அன்பின் கர்த்தர். என்னன்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசத்தில் இருப்பார். என்னுடைய டிரான்ஸ்லேஷன் வேரியேஷன் எல்லாம் நமக்கு தெரியும், அதை குறித்து விளக்க வேண்டியதில்லை. கர்த்தர் சொன்னார், அந்த சிங்கார வனமாகிய பொருளான ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய ராஜ்யத்துல நிச்சயமா வாக்கு திட்டம் நிறைவேறும், நிச்சயமாக நீங்கள் உயிர்த்தெழுப்பப்படுவீர்கள். கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தின் பாகம் வரைக்கும் கிறிஸ்து இயேசு உபதேசத்தை அங்க நிறைவு செய்கிறார்னா, அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பலி அங்கீகரிக்கப்பட்டாகி விட்டது. அவர் செலுத்தும் பலியும் அந்த கல்வன் கேட்கும் பாவ மன்னிப்பு தொடர்ந்து அவருடைய அங்கீகாரமும் உறுதி செய்யப்பட்டாகி விட்டது. அன்பானவர்களே, இங்க ஊழியத்தின் பாகம் எந்த அளவுக்கு விஸ்தாரம் பண்ணப்பட்டிருக்குங்கிறத இங்க நாம சிந்திக்கணும். சிலுவையிலிருந்து கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தின் பாகம் வரைக்கும். அதனாலதான் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்கள், இதை குறித்து தெளிவாக நாம் விவரமாக அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்கணும். அன்பானவர்கள், நாம் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தும் பாகங்கள், கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தின் பாகம் வரைக்கும் அந்த கல்வன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்றால், கண்ணுக்கு தெரியாத பாகத்துல கர்த்தர் இயேசுவோடு மகிமையில் சற்று நேரத்தில் தேவன் நியமித்திருக்கும் காலத்திற்குள்ளாக இணைய வேண்டிய சபையோ எவ்வளமாக சிலுவையை சுமக்க முழு உத்தம இருதயத்தோடு பிரயாசம் இருக்க வேண்டும் என்ற கேள்வியோடு இந்த சிலுவையை பற்றின உபதேசத்தின் முதல் பாகத்தை தேவனுடைய சித்தப்படி நிறைவாக்கலாம். தேவன் தாமே இந்த சிலுவையை பற்றின பயணத்துல நம் ஒவ்வொருவரையும் மகிமையிலே நிறைவாக்க அவர் கிருபை செய்வாராக. ஆமென்.
Thank you.